சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 38 அத்தியாயம். நீரும் நிலவரையும். நள்ளிரவு தாண்டி கொள்ளையிருள் சூழ்ந்துவிட்டதால் குலை நடுக்கம் தரும் அமைதி மண்டியிட்ட 3 ஜாமத்தில் பள்ளியுறை பஞ்சனை யார் உதவியுமின்றி தானாக நகர்ந்ததாலும், அந்த உள்ளறையின் சிறு சாளரமும் இடம் மாற ஆரம்பித்ததாலும், அத்தனையும் நாளங்காடி காவற் பூதத்தின் சேஷ்டையாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து மஞ்சத்தில் மண்டியிட்டு உட்கார்ந்து பூதத்தை விரட்ட யவன நாட்டு மந்திரங்களை ஊதிய ராணி தன்னை யாரோ இருமுறை அழைக்க தொடங்கியதும் ஒரு வினாடி அதுவும் பூதத்தின் விவகாரமாகத்தான் இருக்கும் என்று நினைத்தாலும், மறுவினாடி அந்த குரல் ஒளியை அடையாளம் கண்டுபிடித்து விட்டாளாகையால் அந்த அறையில் நடந்த விசித்திரங்களில் மனித முயற்சியும் கலந்திருக்கிறது என்று உணர்ந்து ஓரளவு தைரியம் கொண்டாள். அப்படி தைரியம் ஏற்பட்ட பின்பும் பக்கத்தில் இருந்த பிரதான அறையின் வாயிற்காவலர் கண்யிமை கொட்டாமல் பாதுகாத்து உலாவும் அரவம் ஏற்பட்டதாலும், சாளரங்களையும் முன்னெச்சரிக்கையாக டைபீரியஸ் மூடி இரும்பு சலாகைகளை கொண்டு தாழிடவும் ஏற்பாடு செய்திருந்ததை ராணி அறிந்திருந்தபடியாலும், அந்த உள் அறையில் மனிதர் யாராலும் நுழைய முடியாது என்பதை திட்டமாக தெரிந்து கொண்டாள். அதனால் இத்தனை கட்டுக்காவல்களை கடந்து இவள் எப்படி இங்கு வந்தாள்? எப்பொழுது புகாருக்கு வந்தாள்? புகாருக்கு வந்தாலும் தான் இந்த அறையில் சிறைப்பட்டிருப்பதை எப்படி உணர்ந்தாள் என்று எண்ணங்கள் பல அவை மோதவி, அள்ளி என்று மெல்ல அழைத்தாள். அள்ளி உடனே பதில் கூறாமல் ராணியை எச்சரிப்பதற்கு அடையாளமாக அவள் தோள்மேல் கையை வைத்து காதுக்கு அருகில் தன் உதடுகளை கொண்டு போய், ராணி, பெரு அறையின் வாயிற்கதவுகள் திறந்திருக்கின்றன, காவலரும் கண்விழித்திருக்கின்றார்கள், அந்த கதவை தாழிட்டு வாருங்கள் என்றார். அள்ளி செய்த எச்சரிக்கையின் அவசியத்தை உணர்ந்த ராணி, சரி அள்ளி, இந்த பச்சனையிலே உட்கார்ந்து இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு உள் அறையிலிருந்து பெரிய அறைக்கு வந்து, யாரெங்கே என்று அதட்டி காவலரை அழைத்தாள். அந்த அதட்டலை கேட்டதும் காவலர் இருவர் உள்ளே ஓடி வரவே அவர்களை நோக்கி தீவிழி விழித்த ராணி, இந்த அறையில் நிம்மதியாக உறங்க முடியுமா, முடியாதா என்று சீறினாள். ராணிக்கு எந்த அசௌகரியம் நேர்ந்தாலும் டைபீரியஸின் சினத்துக்கு ஆளாக வேண்டும் என்பதை அறிந்திருந்ததால் பேரச்சம் கொண்ட காவலர்கள் இருவரும் ஒரே வினாடியில் நடுங்கினாலும், அவர்களில் ஒருவன் சிறிது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, ராணி, நிம்மதி தேவை என்பதற்காகத்தான் கடற்படை தலைவர் சாளரங்களை கூட தாழிட சொன்னார் என்று பணிவோடு கூறினான். சாளரங்களை தாழிட்டு விட்டு உங்களை கூச்சல் விட சொன்னாரா படைத்தலைவர் என்று மீண்டும் கடிந்து கொண்டாள் ராணி. நாங்கள் கூச்சலிடவில்லையே ராணி என்றான் மற்றொரு காவலன் பணிவுடன். எதற்காக இரவு முழுவதும் குறுக்கும் நெருக்கமாக நடக்கின்றீர்கள்? எனக்கு சத்தம் கூடாது என்பதற்காகவா என்று ராணி தொடர்ந்து வினவினால் பொய் சீற்றத்தையும் காட்டி. யவன நாட்டில் அரச குடும்பத்தினருக்கு காவல் புரியும் முறை ராணி அறியாதது அல்ல என்றான் முதல் காவலன். இது யவன நாடு அல்லவே என்றாள் ராணி. அல்ல ராணி என்று முதல் காவலன் மறுமொழி கொடுத்தான், குரலில் சற்று நடுக்கத்தை தோற்றுவித்து. அப்படியானால் இந்த நாட்டு முறைப்படி காவல் புரிந்தால் போதும், குறுக்கும் நெடுக்கும் அலையாமல் அரவம் ஏதும் கேட்காமல் பேசாமல் நின்ற இடத்தில் நின்று காவல் புரியுங்கள். 3 ஜாமத்திலும் சில நாழிகைகள் ஓடிவிட்டன, 1.5 என்னை உறங்க விடுங்கள் என்று படபடவென்று சொற்களை பொறிந்து தள்ளிய ராணி சரில் என்று கதவுகளை சாத்தி தாழிட்டுக் கொண்டு அந்த பெரிய அறையிலிருந்த மஞ்சத்திலேயே தொப்பென்று விழுந்த சில வினாடிகள் படுத்திருந்தாள். கதவு சாத்தப்பட்ட பிறகு மஞ்சத்தில் தான் விழுந்ததால் ஏற்பட்ட சப்தத்தாலும், அதை தொடர்ந்து நிலவிய அமைதியாலும் தான் பெரிய அறையிலேயே படுத்துவிட்டதாக காவலர் நினைக்கட்டும் என்று அங்கேயே படுத்திருந்த ராணி சில வினாடிகளுக்கு எல்லாம் எழுந்திருந்து அடிமையில் அடியெடுத்து வைத்து பூனை போல நடந்து பழையபடி பஞ்சனை இருந்த உள் அறைக்கு வந்து அந்த அறை கதவுகளையும் ஓசைப்படாமல் மூடினாள். ராணியின் ஏற்பாடுகளை கண்டு வியந்த அள்ளி, ராணி பெரிய சாகசக்காரி, உலகத்தையே வேண்டுமானாலும் ஏமாற்றும் வல்லமை படைத்தவள் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாலும், அதை வெளிக்காட்டாமல் ராணி பேச்சை துவங்கட்டும் என்று காத்திருந்தாள். உள் அறை கதவை மூடியதுமே ராணி பஞ்சனையை நோக்கி வேகமாக வந்தாள். இருளில் ஒருவர் உருவம் மற்றொருவருக்கு தெரியாவிட்டாலும் ராணி பஞ்சனையில் உட்கார்ந்ததும் தன் கையை எடுத்து அள்ளியின் மடியில் போட்டுக்கொண்டு ஸ்பரிசத்தையும் உணர்ச்சிகளையுமே கண்களாக கொண்டு அள்ளியை பார்த்து நேரடியாக பேசுவது போலவே பேசத் தொடங்கி, அள்ளி என்று அழைத்தாள். கட்டில் தானாக அசைந்ததை கண்டதும் பயந்துவிட்டேன். ராணிக்கும் அச்சத்துக்கும் அதிக தூரம் என்று கேள்விப்பட்டேன், அதனால் தான் கட்டிலை நகர்த்தினேன். கத்திக்கும் கலங்க மாட்டேன் அள்ளி, வேல்களையும் அம்புகளையும் கண்டு அஞ்ச மாட்டேன். பெரும் போர்களில் மனிதர்கள் வெட்டி குவிக்கப்படும் காட்சியும் எனக்கு குலை நடுக்கம் தருவதில்லை. ஆனால் இரவில் பஞ்சனை நகர்வது, சாளரம் அசைவது, இவை மனித சக்திக்கு மீறியவை அல்லவா? ராணி, மனித சக்திக்கு எதுவும் மீறியதல்ல. பிசாசுகளையும் பூதங்களையும் சிருஷ்டித்தவனே மனிதன் தான். அவற்றை அடக்க மந்திரங்களையும் அவனே சிருஷ்டித்திருக்கின்றான். பூதங்களின் அலுவல்களைப் போலவே நிகழ்ச்சிகள் ஏற்பட கட்டிலை நகர்த்தவும் சாளரங்களை அசைக்கவும் சூட்சமங்களை அமைத்தவனும் அவன்தான். ராணி வியப்பினால் ஒரு முறை கொட்டிவிட்டு அந்த வியப்பு வார்த்தைகளிலும் ஒழிக்க கேட்டாள். அப்படியானால் இவையெல்லாம் எந்திர சுச்சமங்களா என்று. அதற்கு அள்ளி, ஆமாம் ராணி, இல்லாவிட்டால் இந்த அறையில் இந்த நேரத்தில் நான் எப்படி வர முடியும் என்று அள்ளி கேட்டாள். அதற்கு நிலவரை வழி ஏதாவது இருக்கிறதா என்று வினவினாள் ராணி. இருக்கிறது ராணி, இது இந்திர விழா விடுதி அல்லவா? ஆமாம், அதனால் என்ன? மன்னர்கள் தங்கும் இடம் இது, கேள்விப்பட்டிருக்கின்றேன். வசந்த காலத்தில் மன்னர்கள் பல நாட்கள் தங்குவது உண்டு, அதுவும் தெரியும். இம்முறை அள்ளிதான் ஆச்சரியமடைந்தாள். ஆனால் அதை வெளிக்காட்டாமல் ராணியை நன்றாக நெருங்கி, ராணி, அரச மாளிகைகளில் நிலவரைகள் இல்லாமல் இருக்குமா? பதவி உடனும் பகைமை வருகின்றதல்லவா? அரசர்களை அழைக்க எத்தனை பேர் காத்திருக்கின்றார்கள்? அவர்களிடமிருந்து தப்பிவர எத்தனை சுரங்க வழிகளை, தந்திர அறைகளை, எந்திர சுற்றுமங்களை அமைக்க வேண்டியிருக்கிறது? மூவரசுகளில் முதல் அரசும் சூரிய குலத்தோரால் ஆளப்படுவதுமான சோழர் நாட்டு பேரரசர் தங்கும் இடங்களில் பாதுகாப்பு சாதாரணமாகவா இருக்கும் இந்த விடுதியின் சுற்றுமங்கள் என்று சொல்லிக் கொண்டு போன அள்ளியை இடைமறித்த ராணி, அனைத்தும் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். எனக்கு எப்படி தெரியும் ராணி என்றாள் அள்ளி. வேறு யாருக்கு தெரியும்? என்னை அனுப்பியவருக்கு தெரியும். யார் உன்னை அனுப்பியது? பிரமானந்தர். ராணி சற்றென்று பஞ்சனையிலிருந்து எழுந்து விட்டாள். அதனால் அவள் கூடவே எழுந்துவிட்ட அள்ளி, என்ன ராணி, ஏன் இப்படி பதட்டப்படுகின்றீர்கள் என்று வினவினாள். பதட்டத்துக்கு காரணம் இருக்கிறது அள்ளி, அது கேட்கட்டும். பிரமானந்தர் கருவூரிலிருந்து எப்பொழுது வந்தார் என்று ராணி விசாரித்தாள். அதுவரை சற்று இழுத்து இழுத்து பேசிய ராணி திடீர் என்று துணிவு பெற்றுவிட்டதால் அவள் குரலில் தைரியம் பூரணமாக திரும்பிவிட்டதைக் கண்ட அள்ளி,
பிரமானந்தர் என்று சொல்லி தைரியம் அளிக்கும் பெரும் மந்திரம் போலிருக்கிறது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். அதலால் அவள் உதடுகளில் புன்முறுவல் ஒன்று படர்ந்தது.
அவர் வந்து 2 நாட்கள் ஆகின்றன ராணி, ஏன் கேட்கின்றீர்கள் என்று அவள் ராணியிடம் சொன்ன வார்த்தைகளில் ஆச்சரியமும் கலந்திருந்தது.
காரணமாகத்தான் கேட்கின்றன அள்ளி. பிரமானந்தர் இப்பொழுது எங்கிருக்கிறார்? வானகரையில். வானகரையிலா?
ராணியின் குரலில் மீண்டும் பலவீனம் தெரிந்தது. அதைரியமும் அவள் பேச்சில் ஊடுருவி நின்றது.
ஏன் ராணி, அவர் எங்கிருந்தால் என்ன என்று கேட்டாள் அள்ளி.
புகாரில் இருப்பார் என்று நினைத்தேன். ஏன் இப்படி நினைத்தீர்கள்?
நீ நிலவரை வழியாக இங்கு வந்ததாக சொல்லவில்லையா?
சொன்னேன். பிரமானந்தரையும் அப்படி அழைத்து வர சொல்லலாம் என்று நினைத்தேன்.
பிரமானந்தரை இங்கு அழைத்து வர முடியாது ராணி.
ஏன்? யவனர் காவல் பலமாக இருக்கிறது. நான் வந்ததே பிரம்ம பிரயத்தனம். வேண்டுமானால் இதோ பாருங்கள் என்று ராணியின் கையை எடுத்து தன் ஆடை மீது வைத்தாள். மிதமின்றி ஆச்சரியத்தாலும் விவரம் ஏதும் புரியாத குழப்பத்தாலும் தெளிவை இழந்த ராணி,
இது என்ன அல்லி, ஆடை நனைந்திருக்கிறதே
என்று கேட்டாள்.
ஏன் நனையாது ராணி? காவிரியில் நீருக்கு பஞ்சமா
என்றாள் அள்ளி.
நிலவரை வழியாகத்தானே வந்தாய் அள்ளி?
ஆமாம் ராணி.
அப்படியானால் காவிரியில் நீ இறங்குவானேன்?
என் தலையை தொட்டு பாருங்கள் ராணி என்று அள்ளி கூறினாள். அவள் தலையும் தலையை தொடர்ந்து உடலின் இதர பகுதிகளையும் தொட்டு பார்த்த ராணி,
அள்ளி இதென்ன, காவிரியில் முழுகிய வந்தாய்
என்று உள்ளத்தில் எழுந்த பிரமிப்பு குரலிலும் ஓங்கு கேட்டாள்.
காவிரியில் முழுகாமல் இங்கு வர முடியாது ராணி
என்று அள்ளி விளக்க முயன்றாள்.
எனக்கு விளங்கவில்லை அள்ளி
என்று கூறிய ராணி,
விளக்கு
என்று ஆணையிடும் தோரணையில் அள்ளியின் தோளை மெல்ல அழுத்தினாள்.
ராணி, அந்த அறைக்கு கீழே ஓடும் நிலவரை படிகள் காவிரி நீர்மட்டத்துக்கு சிறிது கீழேயே ஓடுகின்றன. அந்த சுரங்க அறையின் கதவு செங்கற்பொடியும் சுண்ணமும் கலந்து சுவர் போலவே அமைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த கதவின் பொறியை அழுத்தினால் கதவு காவிரி நீர் மட்டத்துக்கு 2.5 கீழே திறக்கும். அந்த கதவை காலால் தடவி பார்த்து பொறியை அழுத்தி சற்றென்று முழுகி இந்த அறைக்குள் பாய்ந்து பொறியை மறுபடியும் திறகினால் தண்ணீர் மீண்டும் உட்புகாதபடி சுவர் போன்ற கதவு அடைத்துக் கொள்கிறது. முதலில் கதவு திறக்கப்படுவதால் உள்ளே பாயும் சொற்ப நீரையும் சமயம் வரும்போது ரகசியமாக இந்த அறைக்கு கொண்டு வந்து இங்குள்ள சாளரத்தின் வழியாக காவிரியில் எடுத்து ஊற்றிவிட பிரமானந்தர் ஏற்பாடு செய்வார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.